ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இப்போ பஞ்சதசியில் மூன்றாம் பரிச்சேதத்தில் பஞ்சகோஷ விவேகம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்புகள் மூலமாக நான்கு ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இந்த நாலாவது ஸ்லோகம் என்ன சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உடல் வந்து முன்னாடி இருந்துதான், அதுக்கு முன்னாடி நான் இருந்தனா அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம அதில் மேற்கொண்டோம். நான் வந்து இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கிறேன், உடம்பை விட்ட பிறகு நான் இருக்கத்தான் போறேன், அப்போ என்னுடைய உண்மை சுபாவம் என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்புல ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த அறிவு ஆத்மா சாட்சி பிரம்மம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம். அப்ப இந்த கர்மங்கள் யாருக்காக, இந்த உடம்பு எடுத்து வந்து நாம இந்த உலகத்துல விவகாரம் பண்றது, இந்த கர்மங்கள் எல்லாம் செய்யறோம் இல்லையா, செயல்கள் எல்லாம் செய்யறோமே இல்லை, இது யாருக்காக அப்படின்னா மனதின் ஆசைக்காக. ஏன்னா ஒவ்வொரு மனதனும் மனசுல தானே வாழ்றான், அதாவது மனிதன் அப்படின்னாலே மனசு தான். அப்ப அந்த மனிதன் அடிப்படையில வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த உடல் எடுத்து வந்திருக்கான். அப்ப அந்த உடலினுடைய தேவை என்னன்னா மனதினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறது தான். அப்போ மனோபாவத்துக்கு அந்த மாதிரி வாழ்க்கை, அப்போ அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் கர்மங்கள் நமக்கு நடைமுறைப்படுத்துது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனித பிறவிக்குள்ள வந்து பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி இந்த பாதையில வர்றவன் ஞானி ஆகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ உடல் மட்டுமே நான் நினைச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த உடல் என்பது கர்மமும் பிறவியும் கடந்து போறதுக்காக, மனதினுடைய ஆசைகளை கடந்து போறதுக்காக எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நான் அந்த உடல் அல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டா அடுத்த பிறவியில உடல் தேவைப்படாது, புரியலன்னா மீண்டும் மீண்டும் உடல் எடுக்க வேண்டி வரும். இதுதான் வந்து கடந்த நான்காவது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். பூர்ணோ தேகே பலம் யச்சன் அச்சானாம் யஹ பர்வர்த்தகா வாயு பிராணமயோ நாசாவாத்மா சைத்தன்ய வர்ஜனார். இது என்ன சொல்லுதுன்னா, உடலில் சக்தியை வழங்கி இந்திரியங்களை இயக்குகின்ற அந்த பிராண சக்தி பிராணமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு இங்க ஒரு பிராணமய கோஷத்தை பத்தி சொல்றாரு. ஆனால் அந்த பிராணமய கோஷமும் ஆத்மா அல்ல. ஏன் வந்து பிராணமய கோஷம் ஆத்மா அல்ல, அதற்குள் சைத்தன்யம் இல்லை. சைத்தன்யம்னா சுய அறிவு, அந்த சுய அறிவு அதனிடத்துல இல்லை, ஆகவே அது ஆத்மா ஆக முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் விளக்குது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பிராணமய கோஷத்தை நிராகரிக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது ஆத்மா அந்த பிராணமய கோஷம் அல்லன்னு நிராகரம் பண்ணி ஆத்மா மட்டும்தான் இருக்குது, அது சைத்தன்யம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி பிராணமய கோஷத்தை நீக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நீக்கிறது, அன்னமய கோஷத்தை நீக்கிச்சு, இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்ட்டு அதை நிரூபிச்சு, இப்ப வந்து இந்த பிராணன் நான் அல்ல அப்படின்னு சுட்டி காட்டப்படுவதாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ ஜென்ரலாக நமக்கு வந்து பிராணன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு சக்தி அளிக்கிறது, இந்திரியங்களை இயக்குகிறது, இதுதான் பிராணனுடைய வேலை. ஏன்னா கண் பார்ப்பதற்கும் காது கேட்பதற்கும் இதயம் துடிப்பதற்கும் சுவாசம் தேவை. அப்போ இதற்கு எல்லாம் பின்னால் வந்து அந்த சுவாச சக்தி பிராண சக்தி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்முடைய உடம்பு இயங்குவதற்காக பிராணன் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதை வைத்து கொண்டு அதுதான் ஆத்மாவா அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த உயிர் காற்று தான் ஆத்மாவா அப்படின்னு சொன்னா அது வந்து வந்து போகுது, அதை வச்சுக்கிட்டு அதுதான் ஆத்மானு முடிவு எடுத்துடக் கூடாது. அதுக்கு ஆதாரமா இருக்கிற விஷயத்த ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அது ஆத்மா கிடையாது அப்படின்ட்டு இங்க சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த பிராணனிடத்துல சைத்தன்யம் இல்லை என்று சொல்றாரு, அதனால அது வந்து ஆத்மா ஆகாது. சைத்தன்யம்னா அறிவு இருக்கணும், அறிவு இருந்தால்தான் அது ஆத்மா ஆக முடியும். அதாவது தன்னை உணரக்கூடிய ஒரு சுய அறிவு எதனிடத்தில் இருக்கிறதோ அது ஆத்மா, அது தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தகுதி அடையுது. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் தன்னை அறிந்து கொள்ள முடியாத நிலையில, அந்த சுய அறிவு பிரகாசிக்காத நிலையில அது சராசரி வாழ்க்கையை மிருகமா ஜீவனா இப்படியே வாழ்ந்துட்டு போகும். அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லை, பேர் தானே வச்சிருக்கிறோம், இது ஜீவன் இது பரமன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஆத்மாவினிடத்தில் அப்படி பேதமைகள் இல்லை, அது உணர்கின்ற நிலையில தன்னை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்கிறது என்று இங்கே சொல்ல வராங்க. அப்போ பிராணன் வந்து என்ன பண்ணுதுன்னா உடம்பு இயக்குது, ஆனா உடம்பு இயக்கினாலும் அது தன்னை யார் என்று ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப பிராணன் அப்படின்னா அது செயல், ஆத்மான்னா அது சாட்சி. அப்ப பிராணன் என்றால் இயங்குகிறது, ஆத்மாவோ இயங்காத அறிவு. அதனால் இந்த பிராணன் வந்து ஜடம், ஆத்மாவோ சைத்தன்யம் அப்படிங்கறத இங்க நிரூபணம் பண்றார். அதாவது ஜடத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி, இப்ப சைத்தன்யமான ஆத்மாவிடத்துல அறிவு இருக்கு, ஆனா ஜடமான பிராணனிடத்துல அறிவு இல்லை. அப்ப அறிவு இல்லாததெல்லாம் ஜடப்பொருள் நம்ம சொல்றோம் இல்லையா, நடைமுறையில நம்ம அப்படிதானே சொல்றோம், கல்லு மண்ணு இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அறிவு இல்லாததுனால ஜடப்பொருள் என்று சொல்றோம். அறிவு பிரகாசிச்சா அது உயிர் பொருள்னு சொல்றோம். அப்ப அந்த உயிர் பொருளுக்குள்ளேயும் அறிவு பிரகாசிக்கணும், அந்த அறிவும் வந்து அப்டேட் ஆகணும். அப்போ அந்த ஆத்மா நிலையை தான் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அறிவு மனித அறிவுக்குள்ள சாத்தியமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இப்ப நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நடைமுறையில நம்ம சுவாசிக்கிற சுவாசம் இருக்கு, அது நமக்குள்ள போகுது வருது, அப்படி போய் வர்ற மூச்சை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்குள்ள அந்த மூச்சு போறதும் எனக்கு வெளியே அந்த மூச்சு வருவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த மூச்சு வேற நான் வேற தானே, அப்போ மூச்சும் நானும் ஒன்றாக முடியாது, ஏனென்றால் அது எனக்கு வேறாக இருக்கிறது. ஆகவே அது ஆத்மா அல்ல, அது நான் அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாஸ்திரங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன கையாளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துது. இது வந்து பகவான் ஆதிசங்கரும் இதை நடைமுறைப்படுத்தி ஒரு நூல் கொடுத்துருக்காரு, திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்ட்டு. அது நாமளும் தமிழாக்கம் பண்ணி சில ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்குறோம், நேரம் இருந்தால் படிச்சு பாருங்க. திருக்குனால் பார்ப்பவன், திருஷ்யம்னா பார்க்கப்படும் பொருட்கள். அப்ப இங்க பார்க்கப்படும் ஒன்று நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் பிராணன் என்பது எனக்கு வேறாக பார்க்கப்படும் ஒன்றாக இருப்பதினாலே அது அனுபவிக்கப்படுவதாகத்தான் இருக்கிறது, ஆகவே அது நான் அல்ல. அந்த தெளிவுக்கு இங்கே வந்துட வேண்டும் என்று சாஸ்திரத்தின் மூலமாக புரிய வைக்கிறார். அப்போ தைத்திரிய உபநிஷத்து இதை பேசுது, பிராணமய ஆத்மா, இந்த பிராணன் தான் ஆத்மா அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்து சொல்லுதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராணனை வந்து ஆத்மா போல எடுத்துக்காட்டி பிறகு அதை நிராகரிக்கிறது என்று பார்க்கணும். ஏன்னா உபனிஷத்தினுடைய ஒரு வரியை மட்டும் படிச்சுட்டு இது வந்து சொல்லிடுச்சே அப்ப இதுதான் ஆத்மா அப்படின்னு முடிவு எடுத்துக்கூடாது. அதுதான் அரகுர நாலேஜ்ன்னு சொல்றது, அரகுர ஞானம் என்று சொல்றது. அதாவது ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வேதாந்த சாஸ்திரம் வந்து முழுசா புரிய மாட்டேங்குது அப்படின்னா, கொஞ்சோண்டு படிச்ச உடனே எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிறது. அப்படி கொஞ்சோண்டு படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்றதுனால பல தப்புகள் வரலாம் அப்படிங்கறத தைத்திரிய உபனிஷத்துலயே ஒரு கதை இருக்கு. சுவத்தகேதுக்கும் உத்தாலகருக்கும் ஒரு ஸ்டோரி அமைச்சிருப்பாங்க. உத்தாலகர் வந்து ஒரு குரு, சுவேத்தகேது வந்து சிஷ்யன். அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்ச உடனே அவன் வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேத பாடசாலையில போய் படிச்சுட்டு வரான். படிச்சுட்டு வந்தோடனே அவங்க அப்பா கேட்கிறாரு, நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ட்டு. தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியல, உன்னு இதையெல்லாம் எனக்கு குரு சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு கேட்கறான். அப்ப நீ ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி போய் படிச்சுட்டு வா அப்படிம்பாரு. அப்போ அது மாதிரி அந்த தைத்திரிய உபநிஷத்துல ஒரு கதையே இருக்கு, அதெல்லாம் நம்ம மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம். நீங்களும் நேரம் கிடைக்கும்போது அந்த தைத்திரிய உபநிஷத்தை போட்டு கேளுங்க. அப்போ அதுல எல்லாமே விவரமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவன் ஏமாந்து போய் இந்த உடம்பு தான் நான்னு நினைச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் விசாரணை பண்ணி பார்த்துட்டு இந்த உடம்பு நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட, இல்லை இல்லப்பா நான் இந்த உடம்பு நான் இல்லை, நான் இந்த பிராணன் தான், உடம்பு விட உயிர் தானே முக்கியம், அப்போ உயிர் இருந்தால் தானே உடம்பே இருக்க முடியும், அப்போ உடம்புக்கு மேலே எனக்கு மூச்சு காட்டுறது தான் முக்கியம், ஆகவே எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு இதுதான் ஆத்மான்ற முடிவு பண்ணுவான். அந்த மாதிரி அவன் சொல்றதை வச்சுதான் பிராணமய ஆத்மான்ட்டு தைத்திரிய உபநிஷத்து பேசும். அப்போ அதை படிச்சுட்டு நாமளும் அதுதான் ஆத்மான்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்கள்ல இப்படி தான் நிறைய குழப்பங்கள் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் மாணவர்களுக்குள்ள அந்த தெளிவில்லாத ப்ராப்ளம் எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்தது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நம்ம நடைமுறையில பார்த்து சரியான குருவினுடைய வழிகாட்டுதல் படி படித்து நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடணும். அதாவது மாற்றி மாற்றி கேட்கக்கூடாது, இங்கே கொஞ்சம் கேட்கறது அங்கே கொஞ்சம் கேட்கறது, அப்புறம் இந்த பாடத்தை கேட்டு போயிட்டு திருப்பி துவைத பாடத்தை போய் திருப்பி கேட்டுட்டா குழப்பம் வந்துடும். அப்போ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியாமல் போயிடும், குழப்பமான மனநிலை மாறிடும். நிறைய பேர் அப்படி தான் அந்த இருமைகளில் போய் சிக்கிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உண்மையான ஞானம் அவங்களுக்கு புரிதல் வரமாட்டேங்குதுங்கிறத சொல்லணும். இப்ப எப்படி தைத்திரிய உபநிஷத்து வந்து பிராணமய ஆத்மான்னு சொன்னாலும், அது பிராணனை ஆத்மா போல எடுத்து காட்டி பிறகு அதை நிராகரிப்பதை அந்த நூலில் நம்ம பார்ப்பது போலவே, கடோ உபநிஷத்துமும் இதை பேசும், நான் பிராணேன நான் பானேனன்னு சொல்லும். ஆத்மா பிராணனால் வாழ்வதில்லை, ஆத்மாதான் பிராணனை ஆதரிக்கிறது என்று அந்த செயலுக்கான பொருள். நான் பிராணேன நான் பானேன அப்படின்னா, ஆத்மா வந்து ஏதோ பிராணன் இருக்கிறதுனால உயிர் வாழுதா? இல்லை, ஆத்மா இருக்கிறதுனாலதான் பிராணனே இருக்குது. அப்ப அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத கடவு உபநிஷத்தை எடுத்து சொல்லும். அப்ப எல்லா உபநிஷதங்களும் நீங்க நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொன்றா படிக்கணும். அப்பதான் நல்ல தெளிவு கிடைக்கும், பூர்ண ஞானம் உண்டாகும். நாம பொதுவாக அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், வாழ்நாள் முழுசும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து விட்டுட்டு போற விஷயம் கிடையாது, மனசு வந்து ஒரு வினாடியில மாறும். அதனால நம்ம எப்போ இதுலேயே தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் நிலையாக இருக்க முடியும். அப்போ இந்த வேதாந்த புரிதல் என்னன்னா, இந்த பிராணன் அப்படிங்கிறது உடலுக்கு உயிர் அளிக்கிறது, ஆனால் சுய அறிவு அந்த பிராண இடத்திலே இல்லை, அதனால் அது ஜடம் என்று நிரூபணம் செய்தார். ஆனால் ஆத்மாவோ எல்லாவற்றுக்கும் சாட்சி என்று புரிய வச்சுட்டார். அப்போ இங்கே அத்வைதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை எப்படி அந்த செயலில் நம்ம வந்து இந்த அண்டமய கோஷமாகிய உடல் நான் அல்ல அப்படின்னு நீக்கணுமோ, அது மாதிரி இப்போதும் இந்த உயிர் சக்தியை நீக்குகிறோம், இதுவும் மெல்ல மெல்ல நம்மை விட்டு நீங்க வேண்டியது தான் என்று இந்த பிராணமய கோஷத்தையும் இங்கு நீக்க வேண்டும் என்று இந்த செயல் சொல்லி கொடுக்குது. அப்போ இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா வெறும் சுவாச காற்று இப்போ நமக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு, அதுதான் நான் உயிர் வாழ்வதற்கான உயிரோட்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் உடனே திருப்பி உங்களை என்ன கேட்பேன்னா, சரி இப்போ நீங்க மூச்சு இருந்தா தானே உயிர் வாழ்றேன்னு சொல்றீங்க, அந்த மூச்சு எதன் வழியா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு? மூக்கு வழியா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு, நுரையீரல் வழியா நிறைஞ்சு நிறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, ஓகே. ஆனா அது எதுக்கான உயிர்? இந்த உடம்புக்கு தான். ஆனா நீங்க இந்த உடம்பே இல்லையே, நீங்க அதுக்கு முன்னாடியே இருந்தீங்களே. அப்ப அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்க? அணுவா இருந்தீங்க, அப்பாவுடைய விந்து அணுவா இருந்தீங்க. அப்ப அங்க வந்து உங்களுக்கு மூக்கு இருந்ததா, நாக்கு இருந்ததா, அல்ல அங்க நுரையீரல் இருந்ததா? நீங்க சுவாசம் பண்ணிட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்க விந்து அணுவாக இருக்கும்போது அங்க மூக்கு நாக்கு எதுவுமே இல்லையே, அப்ப உங்களுக்கு உயிர் இருந்ததே, அப்ப அந்த உயிரா இந்த உயிர்? அதனால இந்த உயிருங்கிற விஷயத்தையும் நம்ம தப்பா முடிவு பண்ணிக்க கூடாது. ஏன்னா இது வந்து அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்த இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உயிர் போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்புக்கு அந்த சக்தி போயிடுச்சு, அவ்வளவுதான். சத்து போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சத்து போயிட்டா உடம்பு வேலை செய்யாது. ஆனா உயிர் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து அந்த இயக்கத்துல இந்த இடத்துல நமக்கு வருது போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அஜ்ஞானத்தினால பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள். அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல இந்த செயல்படி, அஞ்சாவது செயல்படி நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, சாதகனுக்கான ஒரு தியான வழியில இப்ப நம்ம வந்து இந்த சுவாசம் எனக்கு வேறாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப நான் மூச்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்ப மூச்சு வருது மூச்சு போகுது அதை நான் கவனிக்கிறேன். ஆனால் நானும் மூச்சல்ல, நானும் பிராணன் அல்ல, அதை கவனிப்பவன் தான் நான் அப்படின்னு என்னை நான் தெளிவாக உணர்கின்றேன். அப்ப உணர்ந்த பிறகு அந்த மூச்சோட நான் என்னை பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அது எனக்கு வேறாக இருக்கிற பொருளை எப்படி நான் சொல்லுவேன்? சொல்ல முடியாது இல்லையா. அதான் நம்ம ஏற்கனவே உதாரணம் கொடுத்தோம், இது பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நான் சொல்ல மாட்டோம், எதிரில் இருக்கிற பேனாவோ பென்சிலையோ மொபைல் போனையோ பார்த்து நான் சொல்ல மாட்டோம். அப்ப நமக்கு வேறாக தெரிகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்று நாம் அபிமானம் செய்வது இல்லையோ, அது போலவே நமக்கு வேறாக இருக்கின்ற இந்த சுவாசமும் நானாக இருக்க முடியாது. அப்ப இந்த உடம்பும் அது மாதிரிதான், எனக்கு வேறாகத்தான் இருக்குது. நான் இந்த உடம்பு வருவதற்கு முன்னாடி நான் இருந்தேன், இந்த உடம்பு விட்டுட்டும் நான் போகத்தான் போறேன். அப்ப நான் என்பவன் இந்த உடம்பும் அல்ல. அப்ப இதைத்தான் நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க உடலை இயக்குகின்ற பிராணனுக்கு கூட சுய அறிவு இல்லாததுனாலே அது ஆத்மா ஆகாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகம் பிராணமய கோஷத்தையும் நிராகரிக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது ஆறாவது ஸ்லோகத்துல வராரு, அகந்தாம் மமதாம் தேகே கிரகாத்தௌச்ச கரோத்யஹா காமாத்தியவஸ்தையா பிராந்தோ நாசாவாத்மா மனோமயா. இப்ப மனோமய கோஷத்துக்கு வராது. உடலில் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு, நான் நான் அப்படிங்கிற ஒரு ஸ்புரணம் இருக்கு, அகங்காரம். அந்த நான் அப்படிங்கிற உணர்வையும் அப்புறம் என்னுடையது அப்படிங்கிற பற்றுதல் இருக்கு, அது மமகாரம் என்ற உணர்வையும் உருவாக்குவது எதுவோ அதுதான் மனசு. அதாவது இப்போ நான் எனது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே நம்ம இடத்துல வந்து அபிமானம் இருக்கும். அதாவது இந்த உடம்பை நான் நான் சில நேரத்தில் சொல்லுவோம், அப்புறம் மனசை நான் நான்னு சில நேரத்தில் சொல்லுவோம், மாற்றி மாற்றி நம்ம நான் நான்னு சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் சில நேரங்கள் என்ன சொல்லுவோம், இது என்னுடைய எதும்போம், இந்த உடம்பு தான் நான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், அப்புறம் டாக்டர்கிட்ட போனோடனே என்னுடைய உடம்பு சரியில்லைங்கன்னு சொல்லுவோம். அப்போ என்ன அங்கே வந்து என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ என்னுடைய உடம்புன்னா நான் உடம்புக்கு வேறாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இது யாருங்க செஞ்சா, நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் பெருமையாக சொல்லிக்கிறோம். அப்போ நான் அந்த இடத்துல சொல்லும்போது இந்த உடம்பு தான் நான்னு சொல்லி அந்த இடத்துல நான் இந்த உடம்பை அபிமானிக்கிறேன். டாக்டர்கிட்ட போன உடனே என்னுடைய உடம்பு சரியில்லைன்ட்டு இந்த உடம்பை விட்டுட்டு நான் வேறையாக இருக்கிறேங்கிற மாதிரி காட்டிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பம் நம்ம இடத்துல இருக்குது இல்லையா? அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பேசுகிறோம். அப்போ உண்மையாக நான் யார் அப்படின்னு தெரியாததுனால தான் இந்த குழப்பம் எல்லாம். அப்போ இதனால தான் இந்த உடம்பும் மனசும் நம்மளை போட்டு குழப்பி நான் என்ற ஒரு அகங்காரத்தையும் எனது அப்படிங்கிற மமகாரத்தையும் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த மனசு. அப்போ இதன் மூலமாக தான் ஆசையெல்லாம் உண்டாகி குழப்பத்துக்கு காரணமாக அமைஞ்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த இருமைகள்லையே நம்மளை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கோசம் என்ன அப்படின்னா மனோமய கோசம் என்று இதில் புரிய வைக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட இந்த கோசம் வந்து ஆத்மா ஆகாது, அதையும் சொல்கிறார். அது ஆத்மா இல்லை, இந்த மனோமய கோசம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லோகம் வந்து மனதை ஆராயக்கூடிய விஷயத்தை பேசுது. அப்போ நான் மற்றும் எனது என்ற இரண்டு அடிப்படை பந்தங்களும் மனத்தின் செயல்கள். அப்போ அந்த அகந்தையான நான் என்ற உணர்வும் அதை மனசு பற்றி கொண்டு இந்த உடலை பார்த்து நான் இந்த உடல் என்று அபிமானம் செய்து விடுகிறது. அப்போ நான் நான் என்று இந்த உடலின் மூலமாக உருவாகின்ற அபிமானம் அகந்தையாக மாறி அகங்காரமாக மாறி அதில் நிலை பெற்று நின்று விடுகிறது. அப்போ அதனால தான் இது நான் செஞ்சேன் இது என்னுடையது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் பற்றுதலாக வந்து விட்டது என்று இங்கே புரிய வைக்கிறார். அதுக்கு எது ஆதாரம்னா மனசு. அதே மாதிரி மமகாரம் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அது இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சொத்து அப்படின்ட்டு சில விஷயங்களை பிடிச்சு வச்சுக்குது இந்த மனசு. அப்போ இது வந்து மமகாரம், நான் என்பது அகங்காரம். அப்போ இந்த இரண்டு விஷயங்களும் எதனிடத்தில் இருக்குன்னா மனதினிடத்திலே இருக்கு. அப்போ இதுவே பந்தம் என்று இந்த செயலில் சொல்றார். அப்போ மனதினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, மனம் வந்து எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம்ங்க. அது வந்து நிலையற்றது, அது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் அது தடுமாறும், குழப்பம் அடையும். ஒரு வினாடிக்கு வினாடி இதை செய்யலாம் அதை செய்ய வேண்டாம், இதை செஞ்சிட்டேனே ஏன் செஞ்சிருக்க கூடாது அப்படி இப்படின்னு பல குழப்பங்களுக்கு காரணமா மனசு அமைகிறது தான் மனதனுடைய போக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மனதை கடந்து நம்முடைய ரியாலிட்டிக்குள்ள நம்ம நின்றுட்டோம்னா இந்த மாதிரி ஆசனேஷனுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படிங்கிறத ஞானிகள் புரிய வைக்கிறாங்க. அப்ப மனதிடத்துல இன்னும் சில அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, எண்ணங்களால் எழுந்த ஆசைகள், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய பேய்கள், மனதில் பிடிச்சி ஆட்டுகின்ற பேய்கள். அப்போ இவற்றினால் எப்போதும் மனம் குழப்பத்திலேயே இருந்து கொண்டு ஏதேனும் தர்க்கத்தை செய்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே மனம் என்பது மாறுகிறது, குழப்பம் அடைகிறது, தவறு தவறாக புரிந்து கொள்கிறது. அப்படிப்பட்ட மனம் வந்து கண்டிப்பாக ஆத்மாவாக இருக்கவே முடியாது என்று இங்க நிரூபணம் செய்தார் இந்த ஸ்லோகத்துல. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அமைதி இல்லாத மனம், கலங்குகின்ற மனம், குழம்புகின்ற மனம், அப்ப இது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? முடியாது அப்படிங்கிறது நாம தீர்மானமாவே முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சுட்டாரு. நாமளும் இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் உண்மைதானே, என குழப்பம் அடைகிற மனசு எப்படி நானாக இருக்க முடியும், அகங்காரம் அமகாரம் கொண்ட ஒரு விஷயம் எப்படி நானாக இருக்க முடியும், ரெண்டாவது இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற சாட்சி நான் இருந்துகிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே நல்லா தெரியுது நான் குழம்பி போறேன், நான் பெரிய புத்திசாலி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் மனதின் மூலமா பார்க்கும்போது அந்த மாற்றம் நமக்கு தெரியுது இல்லை. இப்ப கோபம் வந்துருச்சு, அப்புறம் எனக்கு ஆசை வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு, லோபம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கிட்ட வர்ற பழக்கங்களோ இந்த முரண்பாடுகளோ நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்ப இதெல்லாம் பார்க்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அப்ப அதுதான் நானாக இருக்க முடியுமே தவிர, இது போன்ற எழுகின்ற எண்ணங்களினால் வருகின்ற எழுச்சியை வைத்து கொண்டு அந்த மனதை நான் என்று அபிமானிக்கவும் கூடாது. அது வந்து என்றென்றும் சாஸ்வதமாய் நித்தியமாய் இருக்கின்ற ஆத்மா என்பதாக தவறாக புரிந்து கொள்ளவும் கூடாது. ஆகவே மாற்றம் அடைகின்ற, குழப்பம் அடைகின்ற, தவறு தவறாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களிலே இருக்கின்ற மனம் ஆத்மாவாக ஆகவே முடியாது அப்படின்றத இங்க திடமாக புரிய வைக்கிறார். ரெண்டாவது, அப்படிப்பட்ட எண்ணங்களின் எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நான் அவைகளை பார்ப்பதினாலே, அது பார்க்கப்படும் பொருளாக இருப்பதினாலே அது நிச்சயமாக நானாக இருக்க முடியாது, எனவே அது நான் அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அத்தியாச நிராகரிப்பு இங்கு நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். அகங்காரமும் மமகாரமும் சேர்ந்து இந்த மனம் வந்து இவ்வாறு விவகாரத்திலே நம்மளை சிக்க வைத்து விடுகிறது என்பதை நிரூபணம் செய்து, அந்த ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களை நீக்கும் போது மனமானது தன்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் இழந்துவிட்டா அந்த இடத்துல அறிவு பிரகாசிக்குவதற்கான வாய்ப்பு கூடுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அதனால இங்க என்ன பண்றோம், மனோமய கோஷத்தையும் நாம் நீக்கி விடுகிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இப்ப 5 கோஷங்கள்ல இப்ப எத்தனை கோஷம் நீக்கிட்டோம், 3 கோஷம் நீக்கியாச்சு. அன்னமய கோஷமாகிய உடல், பிராணமய கோஷமாகிய மூச்சு, இப்ப மனோமய கோஷமாகிய மனசு. இப்ப இதை உபநிஷத்தோட ஒப்பீடு செய்து பார்த்தோம்னா, கடோ உபநிஷத் சொல்லுது மனசைவ ஏதம் ஆப்தவ்யம் அப்படிங்குது. அதாவது மனம் கருவி மட்டுமே, அது ஆத்மா அல்ல அப்படின்னு நிரூபணம் செய்து, அதே மாதிரி காம ஏச குரோத ஏச, காமம் கோபம் மனதில்தான் அப்படிங்கிறதையும் இந்த சாஸ்திரம் நமக்கு விளக்கம் கொடுக்குது. அப்ப இது மாதிரி காமம் கோபம் இந்த லோபம் போன்ற பல எண்ணங்கள், அதாவது மனதில் எழுகின்ற ஒரு அதீதமான எண்ணம், அதாவது அந்த எண்ணத்தினால சில பாதிப்புகள் வரக்கூடிய அளவுக்கு கொடூரமான எண்ணங்கள் உருவாகி அது ஆசையா மாறி கோபமா மாறி காமமா மாறி இப்படியெல்லாம் நம்மளை அலக்கழிக்க வைக்கிறது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இருக்கிற மனசு வந்து ஆத்மாவாக ஒரு நாளும் மாறவே மாறாது, அதனால அது ஆத்மா என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நிரூபணம் செய்யறதுதான் இந்த ஸ்லோகம். அதனால அது வந்து ஆத்மா இல்லை, அது அப்படியெல்லாம் தடம் மாறி போகிறது அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பார்ப்பவன் அதுதான் நான், அதுதான் சாட்சி என்று நம்மை நாம் உணர வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லி இந்த மனோமய கோஷத்தையும் நிராகரிக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னா, நுணுக்கமான அந்த தவறை சுட்டிக்காட்டி அதை உடைத்து விடுகிறது. நான் உடல் என்பது ஒரு நிலை, நான் மனம் என்பது இன்னொரு நிலை என்று இவ்வாறு இரண்டையும் குழப்பத்துல போட்டு போட்டு பலவாறாக குழம்பி கொண்டிருப்பதனால அதையெல்லாம் நிராகரித்து விட்டா நமக்கு நம்முடைய உண்மைத்தன்மை தானாகவே வெளிப்படும் என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்து, அப்ப இந்த மனோமய கோஷத்துக்கான தியான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை பார்ப்பதுதான், மனதில் எழுகின்ற சிந்தனைகளை கவனிப்பதுதான். அப்ப மனதுல வந்து எண்ணங்கள் வரலாம் போலாம், ஆனால் அந்த தோன்றுகின்ற எண்ணங்களை பார்க்கின்ற நானோ அதற்கு வேறாக இருக்கின்றேன் என்று நான் அந்த எண்ணங்களை பார்த்தால் தெரியும். அந்த எண்ணங்கள் எதனால வருது, அந்த எண்ணத்துல வருகின்ற ஆசை எதனிடத்துல இருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிட்டா, இது மனதினால வருகின்ற ஒரு மனதனுடைய போக்கு, மனம் இப்படித்தான் இருக்கும், இருமைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிட்டா அதை நம்ம நடைமுறைப்படுத்துவது வேணுமா வேண்டாமான்னு தெளிவா ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். ஏன் நம்ம அப்படி மனதை வைத்து கொண்டு தீர்மானத்துக்கு வரோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஆத்மாவா இருந்தாலும் நம்முடைய உண்மை நிலை என்னன்னா பாரமார்த்திக சத்தியம், அதாவது நம்ம அந்த தெய்வீக நிலையில அந்த பரமனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நம்முடைய உண்மை நிலை. ஆனா நம்ம இந்த உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு விவகாரத்துக்குள்ள வந்துட்டதுனால இப்ப நமக்கு இந்த உலகம் இருக்குது, வியாபகாரிக சத்தியத்துல நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப இந்த உலகம்ங்கிற வியாபகாரிக சத்தியத்துல இருக்கும் போது அதனுடைய நீதிக்கான வேலையை அந்த மனசும் உடம்பும் செய்யும், அதை நாம பார்க்கலாம். ஆனா அதுதான் நான்னு அபிமானம் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்காக உடம்புடைய நீதியை விட்டுட முடியுமானா, விட்டுட முடியாது. அது அதனுடைய வாழ்க்கை, அது வாழட்டும், நான் அது அல்லவே அப்படின்னு நம்ம பாரமார்த்திக சத்தியத்துல வெறும் சாட்சியா நின்றுக்கிட்டு உடம்பை பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், மனசை பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த உடம்பே நான் தான், அந்த மனசே நான் தான், அந்த மூச்சே நான் தான் ஏற்று அதில் போய் நம்ம கூதும் போது தான் நமக்கு பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அதோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணி சிக்கிக்கிறோம், அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். ஆனா அதுல இருந்து தள்ளி தூரம் நின்று நம்ம வேடிக்கை பார்த்தா அதுல போய் நம்ம சிக்க மாட்டோம். அப்ப நம்ம அதுக்குள்ள போய் மாட்டக்கூடாது, அதை தூரத்திலிருந்து கவனிக்குவது தான் இங்க பார்ப்பவன் திருக் என்று இந்த இடத்துல நிரூபணம் செய்யறார். அதாவது திருக் என்றால் பார்ப்பவன், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படும் பொருள். அப்ப இங்க பார்ப்பவனுக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பார்ப்பவன் என்பவன் அறிவு சாட்சி, அவன் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான், அவன் எதுல சம்மந்தப்பட மாட்டான். ஆனா அவன் இருக்கிறதுனால பார்க்கப்படும் பொருள்கள் உண்டாகி விட்டது என்றாலும் அது அவனுக்கு வேறாகத்தான் இருக்கிறது என்பதை அவன் நன்றாக உணர்வான், பார்ப்பவன் நன்றாக உணர்வான். அப்படி பார்க்கப்படும் பொருள் நிச்சயம் நானாக இருக்க முடியாது என்ற தெளிவிலே அதை வெறும் வெற்று பார்வை பார்த்து கொண்டிருப்பான், சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பான், அதில் சம்பந்தப்பட மாட்டான். இதுக்கு என்ன ஓமானம்? சிம்பிள் ஓமானம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கண்ணாடி தான். அதாவது இப்போ நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க, கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியுது. இந்த பக்கம் இருக்கிற பார்க்குற நீங்கள் தான் உண்மையான ராமசாமியோ குப்புசாமியோ கமலாவோ விமலாவோ, இந்த பக்கம் இருக்கிற நீங்கள். ஆனால் நீங்கள் கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு அது பார்க்கப்படும் பொருளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது நான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அது பிரதிபிம்பம், அது ஒரு தோற்ற மாயை, அது வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்போ வெறும் தோற்றத்தை வச்சுக்கிட்டு அது நான் எப்படி நீங்கள் அபிமானம் பண்ணுவீங்க? அப்படி பண்ணிவிட்டு அவங்களை என்னன்னு சொல்கிறது, புரியலேருந்தான்னு சொல்லணும். அதையே தான் இங்கேயும் சொல்கிறாங்க மகான்கள். இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு அது என்ன மாதிரியே இருக்குங்கிறதுக்காக நீன்னு சொல்லுவியாப்பா, அது வெறும் தோற்றம் தானே. அப்போ அந்த தோற்றத்தை தோற்றமாக பாரு, உண்மையாக நீ இந்த பக்கம் இருக்கிற. அப்போ நீ பார்ப்பவன் கண்ணாடியில் தெரிகின்ற உருவமோ பார்க்கப்படும் பொருள். அப்போ பார்க்கப்படும் பொருள் நானாக இருக்க முடியாது, நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. ஆனால் நான் யார்? நான் பார்ப்பவன். அப்போ திருக்கு தான் நான், திருஷ்யம் வந்து பார்க்கப்படுகின்ற பொருள். ஆதிசங்கர் சொல்ற விஷயம் திருக் திருஷ்ய விவேகம் சிம்பிள், இவ்வளவுதான், வெரி சிம்பிள். திருக் என்றால் பார்ப்பவன், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படும் பொருள். பார்க்கப்படும் பொருளில் தெரிவதெல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே. ஆனால் பார்ப்பவனோ நான் தான் சத்தியம், நான் தான் நித்தியம். அப்ப நான் இருக்கிறேன், நான் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் தோன்றுவதெல்லாம் தோற்றம் மாத்திரமே. அப்ப இது புரிஞ்சுட்டா கண்ணாடியில உங்க உருவம் எப்படி தெரிஞ்சா என்ன? அது கோணல் மாணலா இழிச்சுக்கிட்டு போகுதுங்கிறதுக்காக நீங்க கவலைப்படணுமா? அது கண்ணாடியினுடைய மிஸ்டேக்கு. இல்ல அந்த கண்ணாடி பல பலன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடியில இருக்கிற அந்த ஷைனிங் உங்க முகத்துல அப்படியே தெரியுமா? தெரியாது, அது கண்ணாடியினுடைய ப்ராப்ளம். அப்ப இது மாதிரி கண்ணாடியே உங்களை மெருகூட்டி காட்டலாம், உங்களை மங்க வச்சு காட்டலாம், அதெல்லாம் கண்ணாடியினுடைய ப்ராப்ளம். ஆனா நானும் அது இல்லையே. அப்ப அதை போய் நான் ஏன் ஒரி பண்ணிக்கணும்? நான் என்னுடைய ரியாலிட்டி அதுல சம்பந்தம் இல்லாம இருக்கிறேன்ல, அதுதான் என்னுடைய உண்மை நிலை, இதுதான் சாட்சி. அப்ப இங்க அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி சாட்சியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கும், ஆனா எதுலையும் சம்மந்தப்படாது. அப்ப நாம இந்த பக்கம் அப்படிதான் இருக்கிறோம், கண்ணாடிக்கு இந்த பக்கம் நாம வந்து சம்மந்தப்படாம தான் இருக்கிறோம். அந்த கண்ணாடியில போய் ஒட்டிக்கிட்டோமா? நிச்சயமா இல்ல. கண்ணாடி ஒரு பக்கம் இருக்கு, நாம ஒரு பக்கம் இருக்கிறோம், கண்ணாடிக்குள்ள நம்மள மாதிரியே ஒரு உருவம் தெரியுது. தெரியுதுங்கிறதுக்காக அதை நான் ஆயிட முடியாது, அது பார்க்கப்படும் பொருள் தான். ஆனால் பார்ப்பவனாகிய நானும் இந்த பக்கம் இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெளிவா நமக்கு புரியுதோ அதையே தான் இங்க ஆத்மாவோட ஒப்பீடு செய்து பார்க்கணும். அங்க நம்ம எப்படி ஒப்பீடு செய்யறோம்? பாடியோட ஒப்பீடு செய்யறோம். உடம்பை வச்சுக்கிட்டு நான் கண்ணாடி தெரியுற உருவம் என்னது இல்லை, அது என்னுடைய தோற்றம்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்க ஆத்மாவுக்கு உருவம் இல்லை. ஆத்மானா என்ன? அறிவு, சாட்சி. அதுக்கு உருவம் இல்லை. அப்ப அது என்ன பண்ணுது? உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை வெளியே உருவமா பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியாது. ஆனா பாக்குறனே அப்படின்னு சொன்னா அது வெறும் தோற்றம் தான், அதை போய் மயங்காத, அதுல மயங்கனா மாட்டிக்குவே அப்படிங்கிற ஞானிகள் சொல்றாங்க. அது எப்படிங்க? கண்ணு முன்னாடி தெரிகிற பொருளை வந்து இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா உடனே ஓமான சொல்றாங்களே, ஆமாப்பா காணல் நீர் பாரு, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க, குடிச்சு குடிச்சு பாரு அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம போய் ஆமாங்கன்ட்டு காணல் நீரை பார்த்துட்டு போய் தண்ணி குடிக்க போனா குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு அங்கே புரியுது இல்லையா, அது சாத்தியம் இல்லை, அது வெறும் தோற்றம் தான்ட்டு. அப்போ அந்த மெச்சூரிட்டி, அந்த தெளிவு, அந்த புரிதல் நமக்கு காணல் நீரில் வந்த மாதிரி இந்த காட்சிகளிலையும் வரணும். இந்த எல்லாமே தோற்றம் தான், இதில் போய் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மனதில் ஆசைகள் வராது, துக்கம் வராது, பயம் வராது. ஏன்னா தோற்றத்தை கண்டு என்னத்தை போய் பயப்படுறதுக்கு இருக்கு? அது என்ன உண்மையாது? சும்மா படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படத்துல ஒரு பேய் வர்ற மாதிரி ஒரு சீன் பார்த்துட்ட உடனே அந்த பேய் வந்து நம்மளை கடிச்சு கொண்டுடுமா? அது சினிமால வர்ற சீன் தானே. புரியாதனால அந்த பேய் அப்படியே படத்துலேருந்து வெளியே வந்து நம்மளை கடிச்சு கொண்டுடுச்சுங்கிற மாதிரி கற்பனை, அல்லது அது பிடிச்சிடுச்சுங்கிற மாதிரி கற்பனை. அதே கனவுல நம்ம வாழ்றதுனால மனசு இப்படி எல்லாம் நம்மளை வந்து மாய விளையாட்டுல விளையாட வைப்போம். ஆனா இதையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானல்ல, அந்த பார்ப்பவனா நீங்க மாறினா மட்டும்தான் நீங்க இந்த உலகத்தை கண்டு பயப்பட முடியாது, கவலைப்பட முடியாது, எதற்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க ரியாக்டே பண்ண மாட்டீங்க. உங்க முன்னாடி ஒரு உண்மையாவே ஒரு பேய் வந்து தோன்றி நின்னா கூட அது உண்மை பேயா இல்லை, அது தோற்றம் தான் அப்படின்னு தைரியம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க மனதளவில், ஆனா நீங்க அது கற்பனையா பார்க்காம தோற்றமா பார்க்காம உண்மைன்னு பார்த்தா பயம் வந்துடும், ஹார்ட் நின்றுடும். அப்படிதான் நிறைய பேருக்கு நடந்துருக்கு. அப்ப இது மாதிரி மனப்பிறல்வு, இதெல்லாம் மனம் வந்து எப்படி வேணா உருவாக்கும், இல்லாததை இருப்பது போல காட்டும். புலன்களும் அப்படிதான், இல்லாதது இருப்பது போல காட்டும், கற்பனை பயங்கரமா பண்ணும். மனசு ஏன் அப்படிலாம் உருவாக்க முடியும்னா மனது அந்த சைத்தன்யத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன் தானே, அதனால அது என்ன வேணா செய்யும். அப்படிதான் அது என்ன பண்ணுது, கனவுல படைக்குதே இந்த உலகத்தை நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த உலகத்தை அப்படியே கனவுல படைக்குது, கனவுல படைக்கி அங்க எல்லாமே அனுபவம் ஆக்குது. அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரிய வேண்டாமா, இந்த உலகத்தை கடவுள் படைச்சாரு, ஆனா கனவுல படைச்ச உலகத்தை யார் படைச்சா? சராசரி மனிதன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இந்த உலகத்தை கடவுள் படைச்சாருங்க. எந்த கடவுள் பா படைச்சாரு? இயேசு கிறிஸ்து படைச்சாரு, ஜெகோவா படைச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரி, ஜெகோவா படைச்சாரு, இயேசு படைச்சாருன்னு கிறிஸ்டியானிட்டி சொல்ற மாதிரி இஸ்லாத்து என்ன சொல்லுது? அல்லாஹ் படைச்சாருங்குது. ஓகே, அல்லாவே படைச்சிருக்கட்டும், இல்லை இயேசுவோ படைச்சிருக்கட்டும். ஆனால் இயேசு படைச்சா அல்லாஹ் படைச்ச உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீ வந்து தூங்கும்போது ஒரு உலகத்தை படைக்கிறியா இல்லையான்னு கேட்டா, ஆமாம் படைக்கிறேன். அப்போ அந்த உலகத்தை எப்படி படைச்ச? கனவுல படைச்சேன். அப்போ கனவு காணும்போது நம்மளாலேயே ஒரு உலகத்தை படைக்க முடியுது. அப்போ உண்மையில் இங்கே என்ன, நாம் தான் இந்த நனவு உலகத்தையும் படைக்கிறோம், கனவு உலகத்தையும் படைக்கிறோம், அப்புறம் மனமற்ற நிலைகளை ரெண்டுமே இல்லாமல் நல்லா தூங்குறோம். அப்போ இங்கே உண்மையாக மனசு தான் இத்தனை வேலையும் செய்யுதுங்கிறத எப்போ நமக்கு நன்றாக புரிய வருதோ அப்போ நான் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற சாட்சி சைத்தன்யம், ஆகவே நான் அது அல்ல, நான் அந்த மனம் அல்ல அப்படின்னு நம்ம தெளிவாகி நம்ம எந்த நிலையில் நிற்போம், சாட்சியாக நிற்போம், அறிவாக நிற்போம், ஆனந்தமாக நிற்போம். அப்போ அதுதான் நம்முடைய ரியாலிட்டிங்கிறத நிரூபணம் பண்ணி இப்போ இந்த மனோமய கோசத்தை நேர்த்தி பண்ணி நம்ம விட்டுடுறோம். விட்ட பிறகு சாட்சி சைத்தன்யம் மட்டுமே மிஞ்ச போகுது. ஏன்னா ஒவ்வொன்றா நீக்கிட்டு வரோம், உடலை நீக்கியாச்சு, பிராணனை நீக்கியாச்சு, இப்போ மனசை நீக்கியாச்சு. இப்போ அடுத்தது 7வது ஸ்லோகம். லீனா சுப்தௌ வபுர்போதே வியாப்மியாத் அனகாக்கிரகா சிச்சா யோபேத தீர்ணாத்மா விஞ்ஞானமய சப்தபா. இதில் என்ன சொல்றாருன்னா, நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில சுசுப்தியில மனசானது லயமாகி விடுகிறது. அங்கே வந்து புத்தியும் இல்லை, மனசும் இல்லை. ஏன்னா மனதனுடைய அடுத்த பரிமாணம் என்ன? புத்தி தானே. அதாவது நல்லது கெட்டதை பகுத்து பார்க்கிற புத்தி கூட அங்கே லயமாயிடுது. அப்போ விழிப்பில் அது முழு உடலையும் பரவி செயல்படுகிறது, அதாவது தூக்கத்தில் ஒடுகிடுது. இப்போ நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதே மனசும் புத்தியும் இந்த உடம்பின் மூலமாக ஆக்டிவேட் ஆகி இந்த உலகத்தை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அனுபவமாக்குது. அப்போ இந்த அறிவின் பிரதிபலிப்புடன் அந்த சித்தனுடைய ஒரு பிரதிபிம்ப சாயா, சாயான்னா நிழல், சித்தனுடைய நிழல் இயங்குகின்ற இந்த மனசும் புத்தியும் விஞ்ஞானமய கோசம் என்று அழைக்கப்படுகிறது என்று இங்கே சொல்கிறார். அதாவது அறிவினுடைய பிரதிபிம்பம் அல்லது நிழல் வந்து பார்த்தா அறிவு மாதிரியே இருக்கும். அப்போ உடனே அது அறிவுன்னு சொல்லிட முடியாது, அது நிழல் தான். இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னா எனக்கு நிழல் வருது, என்ன மாதிரியே அது நானா? இல்லைங்க, அது நிழல். அப்போ நான் அதே மாதிரி வீட்டில் போய் கண்ணாடியில் பார்க்குறேன்னா என்ன மாதிரியே கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியுது, அது நானா? இல்லைங்க, அது என்னுடைய பிரதிபிம்பம். அப்போ இது எப்படி நமக்கு நடைமுறையில் இந்த மாதிரி பார்க்கப்படும் பொருள் வந்து எனக்கு வேறாக இருக்கிறது, ஆனால் அது பிரதிபிம்பிக்கிறது, அது என்னை போலவே இருக்கிறது என்பதற்காக அது நானாகிவிட முடியாது என்பதில் நம்ம எப்படி தெளிவாக இருக்கிறோமோ அதே மாதிரி இங்கே விஞ்ஞானமய கோஷத்தை புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, சித்துன்னு ஒரு அறிவு இருக்குப்பா, அந்த சித்தனுடைய சாயா சக்தி தான் இந்த புத்தி. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, தன்னை மாதிரியே அறிவு மாதிரியே தன்னை அபிமானம் பண்ணிக்குது, நான் தான் அறிவுன்னு சொல்லிக்குது, அப்போ நான் தான் இந்த உடலுங்குது. அப்போ அறிவின் இடத்துல இருக்கிற அந்த சைத்தன்யத்தை வாங்கிக்கிட்டு பிரதிபிம்பிக்கிற இந்த புத்தியானது என்ன பண்ணிடுதுன்னா, தவறாக தன்னையே அந்த அறிவா அபிமானம் பண்ணிக்குது. அதுக்கு பேர் தாங்க அகங்காரம். அதாவது இந்த அறிவின் இடத்துல இருக்கிற அந்த சைத்தன்யத்தை வந்து புத்தி வாங்கிக்கிட்டு தானே எல்லாம் செய்கிறேங்கிற ஒரு ஈகோவா மாறிடுது. ஏன்னா இப்ப படிக்கும்போது கூட இந்த பையன் பாத்தீங்கன்னா, நான் தான் நல்லா படித்தேன், நான் தான் கிளாஸ்ல முதல் மாணவனா வந்தேன் அப்படின்னு பெருமை அடிச்சாலும் அந்த புத்தி அவங்ககிட்ட எங்கிருந்து வருது? அந்த அறிவின் அதிஷ்டானத்துல பிரதிபிம்பிக்கிற புத்தி. ஆனா அவனுக்கு அந்த அறிவு தெரியாததுனால, அந்த மூலம் தெரியாததுனால, அது ஏதோ தன்னுடைய திறமை என்பது போல அவன் நினைத்து கொள்கிறான். இப்படிதான் பெரும்பாலான மனிதர்கள் வந்து எல்லாமே நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, அப்படி இப்படி நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை இங்க நிரூபணம் பண்றாரு. அதாவது மனித உடலிலே பிரகாசிக்கின்ற இந்த புத்தி வந்து சைத்தன்யத்தின் பிரதிபிம்பம், சாயா. அப்ப இந்த சாயா சக்தியை போய் நான் என்று எப்படிங்க நம்ம நினைக்க முடியும்? அது ஒரு தோற்றம் தானே. அந்த நிழலை போய் நான் என்று எப்படி அபிமானம் செய்ய முடியும்? அதை நான் என்று அபிமானம் பண்ணக்கூடாது. ஆகவே இங்கு ஆத்மா வேறு, விஞ்ஞானமய கோசமாகிய புத்தி வேறு என்று புரிந்து கொண்டு அதையும் நீக்க வேண்டும், ஏனென்றால் அது ஆத்மா அல்ல அப்படின்ட்டு இங்க விஞ்ஞானமய கோஷத்தை நீக்கிட்டாருங்க. அப்ப இந்த ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான அடையாளத்தை உடை தெரிவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது நான் புத்தி என்று நினைப்பதும் அந்த புத்தியின் நிலை வந்து ஆழ்ந்த உறக்கத்திலே காணாமல் போவதையும் ஒப்பீடு செய்து, ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் இல்லை புத்தி இல்லை இல்லையா, அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நிலையையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் நான், ஏன்னா நான் சாட்சி, நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனா புத்திக்கு அந்த இடத்துல நான் தூங்குறேன்னா எழுந்துட்டு இருக்கேனா நான் எப்படி இருக்கேன்னு எதையுமே சொல்ல முடியல, அங்க போய் ஒடுங்கிடுது. மனம் ஒடுங்கும் போது அங்க மனதின் அடுத்த உயர் பரிமாணமான புத்தி அகங்காரம் எல்லாமே காணாம போயிடுது இல்லையா. ஏன்னா மனசினுடைய பரிமாணங்கள் தானே மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அப்ப இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற பரிமாணத்துல நாலு நிலையில மனசு செயல்பட்டு இருக்கு. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல மனசே காணாம போன பிறகு அப்புறம் மனதனுடைய அடுத்த பரிமாணங்களான புத்தி எங்க வேலை செய்ய போகுது, சித்தம் எங்க வேலை செய்ய போகுது, அல்லது அகங்காரம் எங்க வேலை செய்ய போகுது, தூங்கும் போது அகங்காரம் வேலை செய்யுமா, செய்யாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அது வந்து போற ஒரு பொருள், ஆனால் நானும் அதையெல்லாம் என்றென்றும் பார்த்து கொண்டிருக்கின்ற தூய அறிவு ஆத்மா சைத்தன்யம் பிரம்மம் அப்படின்னு நம்மளை நாம உணர்ந்துட்டு அந்த சாட்சி பாவனையில் நின்றுக்கிட்டு அதையும் வேடிக்கை பார்க்க வேண்டும், புத்தியினுடைய போக்கையும் பார்க்க வேண்டும். அப்ப இந்த புத்தி வந்து அகங்காரத்துல ஆடும், நான் இதை செஞ்சேன், இது என்னுடைய திறமை. இப்ப ஒருத்தருக்கு நல்லா பாட்டு பாட திறமை இருக்குன்னா அது நான் பாடுறேங்கிற மாதிரி அகங்காரம் வந்துடும். ஒருத்தருக்கு நல்லா பாடம் படிக்கிற திறமை இருக்குன்னா அது நான் படிச்சேன் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடும். ஒருத்தருக்கு நல்லா மியூசிக் போடுற டேலண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நான் தான் இந்த மியூசிஷியன் தெரியுமா அப்படின்னு அகங்காரம் வந்துடும். அப்ப இந்த ஈகோ வந்துட்டா அது புத்தி வந்து தன்னை அபிமானம் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா விஷயம் தெரிஞ்சவன் அது என்னுடைய திறமை இல்லை, இது எல்லாம் கடவுளுடைய திறமை, அதனால அவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு இந்துவில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்றவான், இல்லைன்னா சிவா அர்ப்பணம் அப்படின்றவான், என்னுடைய திறமை இல்லை அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறேன் சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றான். அப்ப அந்த கிருஷ்ணனும் சிவனும் யாரு, அந்த அறிவு தான், அந்த அறிவு தான். இங்க ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா தெரியுது, ஒரு பக்தனுக்கு சிவபெருமானா தெரியுது. ஆனா அந்த அறிவுக்கு இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டா அகங்காரம் இருக்காது. ஆனா அறிவின் இடத்துல அர்ப்பணம் பண்ணலைன்னா அந்த புத்தி நான் செய்யறேங்கிற ஈகோவில் ஆடும், அந்த ஆட்டத்தினால அழிஞ்சும் போயிடும். நிறைய இடத்துல அப்படிதானே பெரிய பெரிய ஆளுங்க நல்லா வந்தவெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிட்டான்ல, அகங்காரத்துல ஆடியே இருந்த இடம் தெரியாம போயிடுவான். அப்ப அது என்ன காரணம்னா தன்னுடைய திறமை நினைச்சு அபிமானம் பண்றது, அதுதான் இங்க மிகப்பெரிய தவறு என்று இங்க சுட்டி காட்டுறாங்க மகான்கள். ஏன்னா அது விஞ்ஞானமய கோஷத்தினுடைய விளைவப்பா, நீ எங்க அந்த திறமையெல்லாம் வச்சிட்டு இருக்க, நீ வந்து போற இந்த உடம்போ மனசோ இல்ல, நீ உண்மையான அந்த தூய அறிவு, அதை நான் புரிஞ்சிக்காம இந்த பாடி என்னதுன்னு நினைச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த பாடியில் இந்த திறமை என்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அகங்காரத்துல நீ ஏன் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கிற, அப்புறம் ஜீவன் சொல்லிக்கிற, இதெல்லாம் அஜ்ஞானம் என்று ரிஷிகள் புரிய வச்சு இங்க விஞ்ஞானமய கோஷத்தையும் நீக்குகிறார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தியினுடைய நிலைப்பாடு வந்து விழிப்பில் தான் செயல்படுகிறது, ஆழ்ந்த உறக்கத்துல புத்தி வேலை செய்யறது இல்லை. ஆனா விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம இந்த புத்தியை வச்சுக்கிட்டு நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாம் எதனுடைய செயல்பாடு, புத்தியின் செயல்பாடு, மனதின் செயல்பாடு என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த புத்தி எங்கிருந்து வந்தது, தூய அறிவாகிய சித்தினுடைய சாயா சக்தி, அந்த சித்து என்ற அறிவின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிம்பம், ஒரு பிரதிபிம்பம், ஒரு நிழல் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த புத்திக்கு சுயமான அறிவு இருக்கா, இல்லவே இல்லை. அந்த மனம் வந்து இயங்குவதற்கு காரண புத்தி, ஆனா அந்த புத்திக்கு சுய அறிவு கிடையாது. சுய அறிவுன்னா அது ஆத்மாவுக்கு மட்டும்தான், அதை பிரதிபலிக்கிற பிரதிபிம்பத்துக்கு சுய அறிவு இருக்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இது என்னுடைய திறமைன்னு சொல்றது அகங்காரமா மாறி நம்மளை அழிவு பாதைக்கு கொண்டு போய் விட்டுடுது. அப்ப இது புரிந்து கொண்டவர்கள் தன்னை விடுவித்து விடுகிறார்கள், தன்னை இந்த உடல் அல்ல மனம் அல்ல, நான் இந்த அறிவு அல்ல, எல்லாம் அந்த தூய் அறிவாகி ஆத்மாவுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு அங்க சரணாகதி ஆகி விடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து ஞானிகள் ஆரம்ப நிலையில இப்படித்தான் பக்தர்களுக்கும் ஆரம்ப சாதகர்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நீ ஆடாத, உனக்கு பின்னாடி அந்த அறிவு இருக்கு, அதுதான் எல்லாம் செய்யுது, அதனுடைய இயக்கம் தான் இங்க எல்லாம், நீ ஒன்றும் செய்யறது கிடையாது அப்படின்ட்டு தெளிவுபடுத்தி அந்த புத்தி வந்து அந்த சைத்தன்யத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் என்று புரிய வைப்பாங்க. அப்ப இந்த புத்தி வந்து ஏன் அந்த ஆத்மா அல்லன்னு சொல்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது இல்லையா, இருப்பு ஏன் இல்லைன்னா இப்ப அது தூங்கும்போது காணாம போயிடுது. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க ஆனா பெண்ணான்னு பகுத்தறிய முடியுமா, ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க இந்தியானா இஸ்லாமியனான்னு கண்டுபிடிக்க முடியுமா, எல்லாம் விழிப்பு நிலையில தான் இந்த புத்தியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தூக்கத்துல ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எதுவுமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், யோசனை பண்ணி பார்ப்போம், சிந்தனை பண்ணி பார்ப்போம். ஆனா தூக்கத்துல எதுக்கும் இடம் இல்லை இல்லையா. அப்படி வந்து போற ஒரு விஷயம் ஆத்மாவா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. மறைந்து போறது ஆத்மாவா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்ப ஆத்மா என்றால் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் நிதர்சனமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அதற்கு பெயர் இருப்பு. தோன்றி மறைவது எதுவும் ஆத்மா அல்ல. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் அப்படின்னா அவர் தோன்றி மறைய மாட்டார், அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார், ஆனால் நாம் நினைப்பது போல உருவத்தில் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். வடநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு, அவர் பேர் மறந்துட்டேன். அவர் வந்து ரமணர்கிட்ட பேசும்போது, நீங்க இந்த மாதிரி கடவுள் இல்லை உருவத்தில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்றீங்க, ஆனா நான் வந்து கிருஷ்ணனோட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து கிருஷ்ணன் வந்து என் கூட வந்து பேசுவார், என் கூட உட்காந்து கிருஷ்ணன் நானும் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ கிருஷ்ணனோட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுவேன், அவரும் ஆடுவார் நானும் ஆடுவோம், ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம். அப்படி ஒரு ரியல் லைஃபை நாங்கள் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு, நான் அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தன், என்னோடவே கிருஷ்ணன் இருந்தவர், போய் நீங்கள் கடவுள் வந்து உருவத்தில் இல்லைன்னு சொல்றீங்களே, அவர் உருவத்தில் நான் உறவாடி இருக்கிறேனே, உங்களுக்கு உருவத்தில் வரலங்கிறதுக்காக நீங்கள் கடவுள் உருவத்தில் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை ரமணர்கிட்ட கேட்குறாரு அந்த பக்தர். அப்போ உடனே ரமணர் சொல்றாரு, அது உருவத்தில் வரக்கூடியது எல்லாமே ஒரு நாள் மறையக்கூடியது தானப்பா, நீ உருவத்தில் கிருஷ்ணனை பார்த்தன்னா தொடர்ந்து இருந்தாரா, மறைஞ்சிட்டாருல்ல, அப்போ வந்தாரு விளையாடினாரு போயிட்டாரு, எங்கே போயிட்டாரு அந்த கிருஷ்ணன் கேட்டாரு. இவரால் பதில் சொல்ல முடியல, அவர் மறைஞ்சிட்டார் அவ்வளோதான், அவருடைய சக்தி இல்லையா அப்படிங்கிறாரு. கிடையாது, இதெல்லாம் மனசனுடைய விளையாட்டு, மனதனுடைய பிறழ்வு, மனம் இப்படியெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணி ஒரு உருவத்தை உருவாக்கி அதில் சிக்கி இப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயமும் கடவுள், அது கிருஷ்ணனாக இருக்கட்டும் ராமனாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும், உருவத்தில் வந்தால் அது அழிவுக்கு உட்படும். இப்போ இயேசு பிரானே வந்து கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கடவுள் உருவத்தில் வந்தால் என்ன ஆகிடுச்சு, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ கடவுளுக்கு இந்த நிலை வருமா, பரிதாபமாக இருக்கு இல்லையா, சிலுவையில் வச்சு அரைஞ்சா கடவுள் கையில் ஓட்டையை போட்டு ரத்தம் வருது, அவர் அப்படியே சிலுவையில் தலை தொங்கி போகுது, அப்புறம் அவர் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தாருங்கிறதெல்லாம் இவங்களா விட்ட புருடா தான். ஆனால் ஒரு உடல் வந்து பூமிக்கு வந்தா அது அழியும். அப்போ அந்த உடல்ல கடவுளே வந்தாலும் அவர் அழிந்துதான் போவார். நம்முடைய புராணங்களும் அதெல்லாம் நிரூபணம் பண்ணிருக்கு. ராமபிரான் எப்படி அழிஞ்சார், கிருஷ்ண பரமாத்மா எப்படி இறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய புராண கதைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்ப கடவுள் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, அந்த கடவுளுக்கு எப்படி அழிவு வந்தது, கேள்வி எழுந்திருக்கணுமா வேண்டாமா? அப்ப ராமர் தான் கடவுள் அப்படின்னா, அந்த ராமருக்கு எப்படி அழிவு வந்தது, கேள்வி எழுந்திருக்கணுமா வேண்டாமா? அப்ப அழிவு என்று வந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. என்றும் அழியாதது எதுவோ அதுதான் கடவுள், அவரைத்தான் நம்ம மதிப்போம். அழியக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எப்படி மதிக்க முடியுமா? இப்ப எங்க தாத்தாவும் தான் இறந்து போயிட்டாரு, ராமபிரானும் இறந்து போயிட்டாரு, எங்க தாத்தாவும் இறந்து போயிட்டாரு, இயேசு பிரானும் இறந்து போயிட்டாரு. அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், என் தாத்தாவுக்கும் ஒரு சக்தியும் இல்லை, அப்ப இயேசுக்கும் ஒரு சக்தியும் இல்லை, அவரும் இறந்து போயிட்டார் இவரும் இறந்து போயிட்டார், அப்போ இவரும் கடவுள் இல்லை அவரும் கடவுள் இல்லைன்னு ஒரு சாதாரண மனிதன் கூட சிந்திச்சு பார்த்து முடிவெடுப்பான். அதே மாதிரிதான் ராமர் கிருஷ்ணர் வந்தாங்க வாழ்ந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க, அப்போ அவங்க எப்படிங்க கடவுளாக இருக்க முடியும்? என் கண்ணு மூட்டிருந்த தாத்தாவும் இறந்து போயிட்டாரு, ராமபிரானும் இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க, அப்போ எப்படிங்க அவங்க கடவுளாக இருக்க முடியும்? கடவுள்னா எப்பயுமே இருக்கணும் இல்லையா, இறக்கவே கூடாது இல்லையா, அவர் தானே கடவுள் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூட கேள்வி கேட்கும். அப்போ நாம் இதை யோசிச்சு பார்க்கணும் இல்லை, லாஜிக்காக யோசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்கிறதுனால எதுக்காக இதை இந்த இடத்துல பேசுறேன், புத்தி. அந்த புத்தி என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து தர்க்க ரீதியா அதை வந்து விசாரணை பண்ணி விவேகத்தால பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டு கடைசியில தன்னையே தான் உணரும் போது அது சைத்தன்யமா மாறும். ஆனா பிரதிபிம்பத்தை அப்ப இழந்துரும், அவ்வளவுதான். தன்னுடைய இருப்பை தான் உணர்ந்த பிறகு அங்க பிரதிபிம்பம் கிடையாது, நானே பிரகாசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் ரிஃப்ளெக்ஷனான்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த நிலைப்பாடுக்கு வந்து இவ்வளவு லீலைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த நிலையில நாம என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் என்பவர் நிச்சயமாக வந்தால் இறந்து போயிடுவார், மனித உடல்லையோ வேற எப்படியோ ஒரு உடம்புக்குள்ள வந்தார்னா அவர் இறந்து போயிடுவார், அப்ப அவர் கடவுளாக இருக்க முடியாது. அப்ப கடவுள் என்பவர் என்றும் இறக்காதவர், அதனாலதான் அவர் என்றென்றும் சாஸ்வதமாய் இருக்கிறார் அப்படிங்கிற அமிர்தத்துவம். அப்ப அப்படிப்பட்டவர் வந்து எப்படி இருப்பார், உடலற்ற உணர்வாய் இருக்கிறார், அறிவாய் இருக்கிறார் என்றுதான் இங்க சாஸ்திரம் நிரூபணம் பண்ணுது. அதுக்கு பேரு சைத்தன்யம்னு பேரு. சைத்தன்யம்னா தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம், இருப்பு, அறிவு அப்படின்னு பேருங்க. அந்த நிலையில தான் அது இருக்கு. அது வந்து தோன்றி மறைவதில்லை, அது எப்பொழுதும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருந்து கொண்டே இருக்கிற இருப்பு என்று அதற்கு பெயர். அப்ப அதுதான் உண்மையில் இருக்கிறது. மற்றவையெல்லாம் பெரும் தோற்றம் மாத்திரமே என்று இங்க நிரூபணம் பண்ணி இப்ப இந்த புத்தி விஷயத்தையும் நாம நீக்கிறோம், விஞ்ஞானமய கோஷத்தையும் நாம் இங்க நீக்கிறோம். ஏனென்றால் அந்த புத்தியும் எனக்கு தெரிகிறது, நான் அது அல்ல. அப்ப இதான் வந்து சாஸ்திரம் சொல்லும் போது அவஸ்தாத்ரய சாட்சியில நமக்கு நிரூபணம் பண்ணும். எப்படின்னா ஜாக்கிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. நான் ஏற்கனவே இதெல்லாம் பேசிட்டேன். தூக்கம், விழிப்பு, கனவு, ஆள் உறக்க நிலையில என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்றோம். ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆத்மாவோ சாட்சியோ மாறாமல் இருக்கிறது. ஆனா விழிப்பு நிலையில நான் மாற்றம் அடைகிறேன், கனவு நிலையில நான் வேற ஒரு உலகத்தை படைச்சுக்கிட்டு அங்கேயே மாற்றத்தை பார்த்துறேன், ஆழ்ந்த உறக்கத்துல நான் விழிப்பு உலகத்தையும் இழந்துட்டேன், கன உலகத்தையும் இழந்துட்டேன், நானே இல்லை. அப்ப இந்த மூன்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒன்று எதுவோ அதுவே சாட்சி, அதுவே ஆத்மா, அதுவே சைத்தன்யம் என்று புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த ஆத்மா என்றும் மாறுவதில்லை, அப்ப புத்தி இவ்வாறு மாறிக்கொண்டே இருக்கும், ஆகவே இது நான் அல்ல. அப்ப விஞ்ஞானமய கோஷமாகிய ஆத்மா என்று சொல்லப்பட்ட விஷயமும் நீக்கப்படுகிறது. ஏன்னா விஞ்ஞானமய ஆத்மா அப்படின்னு தைத்திரி உபநிஷத்து அதுவும் சொல்லுவார். ஏன்னா தைத்திரி உபநிஷத்து வந்து எல்லாத்தையும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லி கடைசியில எல்லாத்தையும் நிராகரம் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி உருவத்துல வராது, நீ நினைக்கிற மாதிரி புத்தியா இருக்காது, நீ நினைக்கிற மாதிரி மனசா இருக்காது, பிராணனா இருக்காதுன்ட்டு எல்லாத்தையும் நீக்கம் பண்ணி அது சுயம் பிரகாச அறிவு ஆத்மா அப்படின்ட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை உணர வைக்கிறது தைத்திரி உபநிஷத்து சொல்றத. இங்கேயும் நிரூபணம் பண்ணி இந்த புத்தி ஆத்மா போல தன்னை காட்டிக்கொள்ளும், ஆனால் உண்மையில் அது ஆத்மா ஆகிவிட முடியாது. ஏன்னா அந்த சைத்தன்யின் சக்தியத்தை வாங்கி கொண்டு அது போல தன்னை மாற்றிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறது தான் புத்தியினுடைய வேலை. அப்ப இது நமக்கு புரிஞ்சிட்டா நாம வந்து அந்த புத்தியும் நான் அல்லன்ட்டு நிராகரம் பண்ணிடுவோம். அப்படி நிராகரம் பண்ணிட்டா இப்ப நமக்கு எத்தனை விஷயம் போயிடுச்சு, நாலு விஷயங்கள் போயிடுச்சு. உடம்பு போயாச்சு, பிராணன் போயாச்சு, மனசு போயாச்சு, புத்தி போயாச்சு, இன்னும் கடைசியா என்ன இருக்கு அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் புரிய வைக்கும். கர்த்தத்துவ கரணத்துவாபியாம் விக்ரியேதாந்திரியந்திரியம் விஞ்ஞான மனசி அந்தர் பகிஷ்சைத்தே பரஸ்பரம். இந்த ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, உள்ளுறைந்த இந்திரியமான இந்த உடலின் உள்ளே உறைகின்ற இந்திரியங்களாக இருக்கின்ற மனசும் புத்தியும் செய்பவன் அப்படிங்கிற கர்த்தா அபிமானத்தையும் கரணம் கருவி இருக்கு இல்லையா, அந்த கருவி கரணம் என்ற இரு நிலைகளிலும் மாறி மாறி செயல்படுகின்றன. செயல் செய்பவனாக இந்த இந்திரியங்கள் கை கால் இதெல்லாம் செயல் செய்யும், ஆனா கருவி இந்த உடம்பு தான். இப்படியே இந்த இயக்க வச்சுக்கிட்டு கர்த்தா கரணம் என்ற இரு நிலைகளில் இந்த மனசும் புத்தியும் இப்படி மாறி மாறி செயல்பாடை உண்டு செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அவை ஒன்றுக்குள் ஒன்று உள்ளும் புறமும் பரஸ்பரம் சார்ந்து செயல்படுகின்றன, எனவே அவைகள் இரண்டும் ஆத்மா அல்ல அப்படிங்கறத இங்க நிரூபணம் பண்றாரு. இந்த செயல்ல வந்து மனசும் புத்தியும் ஆத்மான்னு நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் ஆத்மா கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நிரூபிக்கிறார். இப்ப இதை இப்ப விரிவா பார்க்கலாம்னா எப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து அதே மாதிரிதான் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை புரிய வைக்குது. அதாவது மனசு புத்தி அப்படிங்கிற இரண்டும் தனித்தனியா இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறது தான் பரஸ்பரம்ங்கிறார். பரஸ்பரமாக ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மனசும் புத்தியும் பிரிக்க முடியாத ஒன்று. அப்ப அந்த அடிப்படையில அந்த கர்த்தா கரணம் என்று புரிய வைக்கிறார். அதாவது புத்தி என்றால் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும், அதனால் அது கர்த்தா. மனம் என்றால் அது எப்படி செய்யலாம் என்று கேட்கும், அதனால் அது கரணம் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்களை புரிய வைக்கிறார். இப்படி புரிய வச்சு மற்றொரு சூழ்நிலையில மனசு என்ன பண்ணும், கர்த்தா போல மாற்றிக்கொள்ளும், தன்னை கர்த்தா என்பதாக காட்டிக்கொள்ளும். அப்ப புத்தி அந்த இடத்துல கரணமாக மாறி நிற்கும். இது ஏன் நடக்குதுன்னா இதுதான் அதனுடைய விளையாட்டு. மனமும் புத்தியும் மாறி மாறி இப்படி நம்மளுடைய குழப்பத்துக்கு உட்படுத்துறதுடைய நிலைப்பாடு தான் இப்போ நம்ம வந்து இருமைகளில் சிக்கி இப்படி இரண்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு வாழ்க்கை இல்லை, இரண்டு வாழ்க்கை. அதாவது பெரியவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு முகத்தை பார்த்துருப்ப இன்னொரு முகத்தை பார்த்துருக்க மாட்டேன்பாங்க சில டைம். அப்போ ஒரு முகம் இப்படி இன்னொரு முகம் என்னப்பா, நான் வெளியே சாப்பிட்டா இருப்பேன் ஆனால் உள்ள பயங்கரமான ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த இதில் புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நான் வெளியே பார்த்தா பயங்கர ரவுடி மாதிரி தெரியும் ஆனா உள்ள நான் சாதும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப ரெண்டு விஷயம் ரெண்டு முகம் இருக்கு அப்படிங்கிறத எளிமையா புரிய வைக்கிறாங்க இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான், மனசு புத்தியும் இப்படி கர்த்தா கரணம் என்பது போல மாறி மாறி நமக்கு வெளியே வந்து விஷயத்தை கொடுக்கும். அப்ப இதுதான் ஒரு பெரிய குழப்பம், நான் இதுவா அதுவா அப்படின்னு நமக்கே புரியாம ஆஸ்லேஷன்ல போயிட்டு இருக்கிறதா வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை போகும். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே சொல்றோம் நம்ம கிட்ட எப்படி இந்த இருமைகள் இருக்குங்கிறதுக்கு, நானே நல்லவனா இருக்கிறேன், சில டைம் நானே கெட்டவனா இருக்கிறேன், நானே உண்மையாகவும் நடந்துக்கிறேன், சில டைம் நானே பொய்யாகவும் நடந்துக்கிறேன். அந்த ரெண்டுமே இங்க என்னிடத்துலயே இருக்கு பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாமே நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம இருமைகள்ல இரண்டு பக்கமும் ஆசிலேஷன் ஆகிட்டே இருப்பேன். அதுக்குதான் நான் போன டைம் அந்த ஸ்லோகம் எடுக்கும்போது ஒரு அழகான ஓமானம் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, இப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னா கருணையின் எல்லைக்கும் போறோம், கோபத்தின் எல்லைக்கும் போறோம். எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து கருணை, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து கோபம். அப்ப கோபத்தினால பல அழிவுகளை சந்திக்க முடியும், கருணையினால பல ஆக்கங்களை உண்டாக்க முடியும். அப்ப கருணையினால பல ஆக்கங்களை உண்டாக்கலாம், அன்பு காட்டி எல்லா உயிர்களையும் காப்பாற்றலாம். கருணையினால அகிம்சை கொண்டு வந்துடலாம். அகிம்சைனா எந்த உயிர்களுக்கும் இம்சை செய்ய மாட்டேன், என்னுடைய கருணையின் காரணமாக எல்லா உயிர்களையும் நான் நேசிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன், ஆகவே எந்த உயிரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். அதுக்கு பேரு கருணை, அன்பு. ஆனா இன்னொரு லெவல் என்னன்னா கோபம். அந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா, எவனா இருந்தாலும் கொன்னு தள்ளுடா, எவனையும் உயிரோடு விடாத, அடிச்சு கொல்லு, முடிச்சு கட்டு அப்படின்னு கோபத்துல எல்லாம் பண்றோம் இல்லையா. அப்ப அப்படித்தானே போர்லாம் நடந்துகிட்டு இருக்கு, போர்லாம் அப்படிதான் நடக்கும். கோபம் வந்துருச்சுன்னா அங்க யாரையும் பாக்குறது இல்லை, அங்க எந்த ஒரு விஷயமும் கண்ணு முன்னாடி தெரியாது, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தள்ளிடு அப்படிங்கிறது தான் அங்க விஷயம். அப்ப அங்க கருணைக்கு இடமே கிடையாது. அங்க கோபம் வர்ற இடத்துல கருணைக்கு இடையே கிடையாது, கருணை உள்ள இடத்துல கோபத்துக்கு இடமே கிடையாது. ஆனா இது ரெண்டுமே ஒரே ஆள் கிட்டதான் வெளிப்படுது. அப்ப எந்த லெவலுக்கு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், சுக துக்கங்கள் இருக்கும். அப்ப இது புரிஞ்சு போயிட்டா இது எதனால நடக்குது, இதனுடைய பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மனசு புத்தி பண்ற வேலை தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மனமும் புத்தியும் இப்படி நம்மள போட்டு ஆட்டுவிக்குது. அப்ப இது புரிஞ்சுட்டா நம்ம தெளிவுக்கு வந்துடலாம், இது வந்து மாறக்கூடியது, இது நானாக இருக்க முடியாது. விக்ரி ஏத்தகான் பேர், மாறும் தன்மை கொண்டது அப்படிங்கறது இங்க சொல்றாரு. இவைகள் நிலையானவைகள் அல்ல, எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும், அதனால் இது நித்திய ஆத்மாவாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் இது அந்தர் பகி, உள்ளும் புறமும் மாறி மாறி இயங்கிக்கிட்டு இருக்கும். உள்ளே சிந்தனை செய்யும், வெளியே உலகத்தை அனுபவிக்கும். அப்ப இவைகள் இந்த மாதிரி உள்ளும் புறமும் இணைக்கின்ற கருவிகளாக இந்த மனமும் புத்தியும் இருந்து கொண்டு, இந்த உடலை கையாண்டு கொண்டு, இந்த பரஸ்பரம் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மனம் இல்லாமல் புத்தி செயல்படாது, புத்தி இல்லாமல் மனம் தெளிவாக இருக்காது. அதனால் இவைகள் இரண்டுமே ஒன்றை சார்ந்து ஒன்றை வாழுகின்ற பரஸ்பரம் அப்படின்ட்டு இங்க சொல்லிட்டாருங்க. அப்ப எது இவ்வாறு மாறுகிறதோ, ஒன்றை சார்ந்து ஒன்று இணைந்து செயல்படுகின்றதோ, அவைகள் சுயாதீனமாக இருக்கவில்லை என்று நன்றாக தெரிகிறது. ஆகவே அது ஆத்மாவாக நிச்சயமாக இருக்க முடியாது அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டார். இப்ப விஞ்ஞானமய கோசமாகிய புத்தியும் இப்ப தெளிவா புரிய வச்சிட்டாரு, இது வந்து என்றைக்குமே ஆத்மா ஆகாது, மனசும் ஆத்மா ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சுயமா இல்லை, ஒன்றை சார்ந்து வாழுகின்றது. ஆத்மா வந்து எதையாவது சார்ந்து வாழணுமா? ஆத்மா எதையும் சாராதது. அப்ப இது வந்து முற்றிலும் ஆத்மாவுக்கு விரோதமானது. ஆகவே இதையெல்லாம் நீக்குவதை தவிர வேறு வெளியே கிடையாது என்று, இவைகள் எல்லாம் நீக்குவதுதான் வேதாந்தத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அப்ப இந்த நிலையில இப்ப நம்ம மனசு புத்தி இந்த மாதிரி அந்த கரணத்துல இந்த மாதிரி பகுதிகளை நீக்கிட்டோம். இது வந்து உபனிஷதங்களும் இதை சொல்லும், மனசா பராபுத்திகி அப்படின்னு கடவுள் உபனிஷத் பேசும். மனதை விட புத்தி மேலானது, அந்த இரண்டையும் தாண்டி ஆத்மா அதை விட மேலானது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும், ஏன மனசா நான் மனுத்தே, மனம் அறிய முடியாதது. இந்த வேதாந்த புரிதல் என்ன, மனம் மற்றும் புத்தி வந்து கருவிகள், ஆகவே அதை செயல்பாட்டு அமைப்பில் இருக்கிறது, ஆனால் சாட்சி சைத்தன்யமாகிய ஆத்மாவோ அதில் சம்பந்தப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அத்வைதம் ரொம்ப ஆழமா இங்க பேசுது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னா, மனம் புத்தி இரண்டையும் நீக்குகிறது என்று நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப மனதனுடைய பொறுப்பு என்ன, நான் நினைப்பவன், எண்ணங்களின் எழுச்சிகளை நான் ஏதேனும் சதா சிந்தித்துக் கொண்டே நினைத்துக் கொண்டே இருப்பவன் யார் என்றால் மனசு. ஆனால் புத்தி என்ன பண்ணுது, நான் தீர்மானிப்பவன், இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருது பாருங்களா, அது புத்தி. அப்ப மனசுக்கும் புத்திக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கு. மனசு வந்து இது சரியா தவறான்னு குழப்பம் அடையும், புத்தி வந்து இது சரிதான் அல்லது தவறுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும். அப்ப இந்த ரெண்டு விஷயமும் மனம் புத்தியும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. அப்புறம் சார்ந்து இருந்து தான் அது வேலை செய்யும். ஆகவே மனதுக்கு வேறாக புத்தி இல்லை, ஆனா உண்மையிலேயே மனதின் அடுத்த பரிமாணம் தான் புத்தி. அப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு பரிமாணங்களில மனம் இயங்குகிறது. அப்ப மனம் வேறல்ல, புத்தி வேறல்ல, இதை பிரித்து பார்க்க கூடாது. ஆனால் இவைகள் இரண்டும் ஆத்மா அல்ல என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அருமையா புரிய வச்சிட்டாரு. அப்ப அதை நாம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க கர்த்தாவாகவும் கருவியாகவும் மாறிக்கொண்டிருக்கின்ற மனம் புத்தி வந்து தோற்றம் தான். அதாவது எனக்கு வேறாக பார்க்கப்படும் பொருளாக இருப்பதனால அது திருக்கு ஆகாது, அது திருஷ்யம், நான் தான் திருக்கு ஆத்மா, நான் என்றும் மாறாதவன் அப்படின்னு இந்த செயல் நிரூபணம் செய்துங்க. இதை நம்ம நல்லா இந்த இடத்துல உள்வாங்கிக்கணும். அப்போ இந்த செயலோடு நிறுத்திக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, பத்தாது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணும், 8வது செயலோட நிறைவு செய்கிறோம். 9வது செயல் போனால் இன்னும் கொஞ்சம் அடுத்தது புண்ணிய கர்ம பலனெல்லாம் பேச போகிறாரு. அப்போ இந்த இடத்துல நாம் இப்போ விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் முடிச்சு வச்சிட்டோம். அடுத்தது தான் ஆனந்தமய கோஷம் வருது. ஆனந்தமய கோஷம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் டீப்பாகவும் பேச வேண்டியிருக்கு. ஆகவே இன்றைக்கு நேரம் கருதி இந்த 8வது ஸ்லோகத்தோடு நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.